உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க கோயம்புத்தூர் சரவணம்பட்டி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் கா சிவகுமார் அவர்கள். அவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட வணிக ரீதியிலான கறவை மாடு வளர்ப்பு பற்றி விரிவா பேச போறாங்க. இத பத்தி விரிவா என்னன்னு கேக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கங்க.
கறவை மாடு, அதாவது வணிக ரீதியிலான கறவை மாடு வளர்ப்புன்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா என்ன, அதை பத்தி முதல்ல சொல்லுங்களேன்.
அதாவது வணிக ரீதியிலான கறவை மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா, பொதுவா இந்த மாதிரி வணிக ரீதியில்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு மாடு வச்சிருக்கிற விவசாயிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, மாடு வச்சிருக்கிறதே நஷ்டம் தான் சொல்லுவார். ஏன்னா மாடு வந்து ஏதோ வரவுக்கும் செலவுக்கும் சரியா போயிருக்குன்னு சொல்ற விவசாயிகள் இருக்காங்க, இல்லைன்னா மாடு வச்சிருக்கிறதே நஷ்டம். ஆனா இதை வந்து ஒரு வணிக ரீதியிலா லாபகரமா கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறனாலதான் இந்த வணிக ரீதியிலான கறவை மாடு வளர்ப்புன்னு சொல்றது. பொதுவா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலைகள்ல விவசாயி ஒரு தனி விவசாயம் பண்ணும்போதும் சரி, ஒன்னு ரெண்டு கறவை மாடுகளை வச்சிருக்கிறது நம்ம கிராமங்கள்ல பார்க்கலாம். இந்த கிராமங்கள் இருக்கிற அந்த ஒன்னு ரெண்டு வச்சிருக்கிற கறவை மாடுகள் வளர்க்கிற அந்த விவசாயிகள் இதை வந்து இந்த கறவை மாடு வளர்ப்பு ஒரு பண்ணை முறையில ஒரு லாப ரீதியா வணிக ரீதியிலான பண்றதா அந்த வணிக ரீதியிலான கறவை மாடு வளர்ப்பு.
நல்லதுங்க சார். அப்ப நீங்க முதலே சொல்லிட்டீங்க, அதாவது மாடு வச்சுக்கிறதே வந்து நஷ்டம் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல நம்ம வந்து வணிக ரீதியிலான எப்படி வந்து லாபம் ஈட்டலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த லாபகரமான கறவை மாடு வளர்ப்புக்கு விவசாய நண்பர்கள் என்னென்ன விஷயங்களை வந்து முக்கியமா கவனத்துல எடுத்துக்கணும்?
நான் வந்து இப்ப முதல்ல விவசாயிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுறேங்க. அதாவது இப்ப ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சிருப்பாங்க, அந்த மாட்டுக்கு சரி வர கொட்டகை இருக்காது, அந்த மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசுந்தீவன் உற்பத்திங்கிறது ஏதாவது வரப்புகள்லையோ பொலிகள்லையோ வாய்க்கால்கள்லையோ ஒரு 10-20 சென்ட் அந்த மாதிரி பசுந்தீவன் உற்பத்தி செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாடுகளுக்கு வந்து இனப்பெருக்க பராமரிப்பில் முக்கியமாக அந்த செயற்கை முறை கருவூட்டில் எப்போ பண்ணது, மாடு செனையாயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு அந்த விழிப்புணர்வு, அதை பற்றி ஒரு பதிவேடுகள் பராமரிப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோய் தடுப்பில் இருக்கிற முக்கியமான விஷயம், இந்த மாடுகளுக்கு குறிப்பாக கோமாரி நோய் அது வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள், தடுப்பூசி போடுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மடிநோய், இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விவசாயிகள் நடைமுறையில் அதிக தீவன செலவை செய்து, குறிப்பாக அந்த கலப்பு தீவனத்துக்கு பசுந்தை உற்பத்தி குறைவாக பண்ணி இந்த பண்ணையை நடத்துகிறாங்க. ஒரு வணிக ரீதியிலான கறவை மாடு வளர்ப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரண ஒரு விவசாயி ஒரு 10 மாடு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 மாடில் எல்லாமே வந்து பால் கறந்துட்டு இருக்கும்போதோ இல்லை செனை மாடுகளாக வாங்கி அது கண்ணு போட்டோடனே பால் கறக்க ஆரம்பிப்பார். பால் கறந்துகிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மாடுகள் அந்த வருடம் முடியும் பொழுது ஒரு 6-7 மாடு வந்து செனையாயிருக்கும், ஒரு 3-4 மாடு செனையாயிருக்காது. அந்த 3-4 மாடு அந்த வருட இறுதியில் அதை வித்துட்டு அதுக்கப்புறம் அவங்க புதுசாக திருப்பியும் 3-4 மாடுகள் வாங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 100-200 லிட்டர் பால் உற்பத்தி ஒரு பண்ணையில் அதுக்கு தேவை, அதற்கான வழிமுறைகள் விற்பனை வழிமுறைகளை ஏற்படுத்தி இருக்கும்போது அந்த பால் வந்து குறையாமல் கிடைக்கணுங்கிறக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது ஒரு லாபகரமான பண்ணை இல்லை, ஒரு வணிக ரீதியிலான கறை மாடு வளர்ப்பு ஒரு பண்ணைனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த 10 மாடுகள் முதல் ஈத்தோ இல்லை ரெண்டாவது ஈத்து மாடுகள் அதை வாங்கி அந்த 10 மாடையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டதுக்கு அப்புறமா பாலை கறந்துக்கிட்டே இருக்கும் பொழுது கண்ணு போட்டு 3 மாதத்தில் செனைப்படுத்துதல், அடுத்தது 2வது ஈத்து கண்ணு போடுறது, 2வது ஈத்து கண்ணு போட்டு 3வது ஈத்துல திருப்பியும் செனைப்படுத்துதல், அடுத்தது 3வது ஈத்து 3வது ஈத்தையும் கண்ணு போட்டு செனைப்படுத்துதல். ஒரு மாட்டுடைய முழுமையான பால் உற்பத்தி வந்து 3-4 ஈத்துகளில் தான் இருக்கும். அதனால ஒரு 4 ஈத்து 5 ஈத்து வரும்பொழுதும் அந்த மாட்டை மாற்றிட்டு திருப்பியும் அடுத்த தலைமுறைக்கு மாடுகள் நம்மளுக்கு வேணும். அப்போ அந்த விவசாயி என்ன பண்ணுவார்னா, இந்த 3-4 ஈத்துல இந்த 10 மாடுகளும் போடக்கூடிய கன்றுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்துல ஒரு கன்று அப்படின்னு பார்க்கும் பொழுது 10 மாட்டுக்கு 10 கன்றுகள் அப்படி 3-4 ஈத்துல உங்களுக்கு 30-40 கன்றுகள் கிடைக்கும். அதில் ஒரு 10 மாடுகளில் கன்றுகள் இறப்பு இருந்தால் கூட ஒரு 10 கன்றுகள் கிடாரி கன்றுகளாக இருந்து காளை கன்றுகளாக இருந்தாலும் மீதி இருக்கிற 10-15 கிடாரி கன்றுகள் இருக்குது பாருங்க, அதுதான் அந்த பண்ணையின் அடுத்த தலைமுறை மாடுகள். ஸோ வணிக ரீதியிலான கறவை மாடு வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு மாட்டு பண்ணையில் குறைந்தது உங்களுக்கு ஒரு 10-15 மாடுகள் பால் உற்பத்தி சராசரியாக அந்த பண்ணையில் ஒரு 150 லிட்டர் ஒரு நாளைக்கு இருக்கணும். இந்த 15 மாடுகளை பராமரிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 7 மாட்டுக்கு 1 ஏக்கரில் பசுந்தீவனம் வேணும்னு சொல்லுவோம். அப்போ 15 மாடுங்கும்போது 2 ஏக்கரில் பசுந்தீவனம், 15 மாடுகள் 150 லிட்டர் பால் உற்பத்தி. இந்த மாடுகள் கண்ணு போட்டு 3 மாசத்துல சினைப்படுத்துறது. வருட இறுதியில வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாடும் 12-14 மாசத்துக்குள்ளார ஒரு கன்றை போடணும். இதெல்லாம் முக்கியமான அம்சம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கறவை மாட்டு பண்ணைக்கு தேவையான உபகரணங்களை பயன்படுத்துறது. இதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா நீர் சேகரிப்பு தொழில்நுட்பங்கள், அடுத்தது பாத்தீங்கன்னா பண்ணை உபகரணங்கள்ல இப்ப வேலையால் பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அது இதையெல்லாம் நம்ம நடைமுறை கொண்டு வரணும். அடுத்த முக்கியமானது விற்பனை வழிமுறைகள். அதுவும் விவசாயி வந்து அந்த பாலை முடிந்த அளவுக்கு நேரடி விற்பனைக்காக பிளான் பண்ணணும். கடைசியாக அந்த விவசாயி அந்த பண்ணையிலே குடியிருக்கணும். ஸோ ஒரு லாபகரமான பண்ணையுடைய முக்கியமான அம்சங்கள் நான் திருப்பி அதை வேகமாக ஒன்று சொல்லிடுறேன். ஒன்று வந்து ஒரு 15 அதிக உற்பத்தி தரக்கூடிய கறவை மாடுகள், 2 ஏக்கரில் பசுந்தீவன உற்பத்தி. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பசுந்தீவன உற்பத்திக்கு நீர் சேகரிப்பு தொழில்நுட்பங்கள், பண்ணை உபகரணங்களை பயன்படுத்துறது, அடுத்தது நோய் பராமரிப்பு, அடுத்தது பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க பராமரிப்பில் இருக்கிற முக்கியத்துவம், பால் நேரடி விற்பனை வழிமுறைகள், அந்த பண்ணையாளரே அந்த பண்ணையின் முதலாளியே அந்த பண்ணையை அங்கேயே இருந்து நிர்வகிக்கிறது. இது எல்லாமே வந்து ஒரு வணிக ரீதியான கறவை மாட்டு பண்ணையில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள்.
இந்த அம்சங்கள் எல்லாம் கண்டிப்பா அவங்க வந்து பின்பற்றணும் இல்லைங்களா? அப்படி பின்பற்றாம வந்து நான் மாடு வச்சிருக்கேன் எனக்கு நஷ்டமா போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப இத்தனை வழிமுறைகள் சொல்றீங்க, நம்ம விவசாயிகள் இதெல்லாம் பின்பற்றாங்களாங்க சார்?
அதாவது இப்போ கிராமங்களில் நாங்கள் வந்து இப்போ இந்த பயிற்சி மையத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு வர்றோம். பசுந்தீவன உற்பத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வர்றோம். இனப்பெருக்க பராமரிப்பு குறிப்பாக மாடு சினையாகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய வழிமுறைகள்லாம் சொல்லிட்டு வர்றோம். இப்போது கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்குறது என்னென்னா இந்த 1 மாடு 2 மாடு வச்சுருக்கிற விவசாயிகள்லாம் 3 மாடு 4 மாடுன்னு அதிகமாயிட்டு வருது. எங்கெங்கெல்லாம் அவங்களால பசுந்தீவன உற்பத்தி நல்ல முறையில் பண்ண முடியுதோ அங்கெல்லாம் 10 மாடுகளை கொண்ட மினி டைரி யூனிட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சிறிய பண்ணையாக குழுக்களாக மாடுகளை பராமரிக்கிற நடைமுறையில் வந்துருச்சு. சில பகுதிகளில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற விவசாய நிலத்தையே சுத்தமாக பசுந்தீவன உற்பத்திக்காக மொத்தமாக மாற்றிட்டு மாட்டு பண்ணையை ஆரம்பிக்கிறதெல்லாம் கூட கிராமங்களை நீங்கள் பார்க்கலாம். அதனால இந்த விழிப்புணர்வு இருக்கிற விவசாயி ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு பண்ணை, ஒரு கமர்ஷியலாக ஒரு வணிக ரீதியான பண்ணை ஒரு விவசாயி பார்த்துட்டாருன்னா கண்டிப்பாக அதை வந்து மற்ற விவசாயிகள் உடனே பின்பற்றி அந்த மாதிரி பண்ணை ஆரம்பிக்கிறதுல கண்டிப்பாக ஆர்வம் காமிச்சு தான் வராங்க.
இப்ப வந்து மாடு வளர்க்கப்பட்ட விவசாயிகள் வந்து கண்டிப்பா பசுந்தீவன உற்பத்தி தானே பண்ணணும், அப்படிதான் வந்து லாபகரமா இருக்கும் இல்லைங்களா? இப்ப வந்து 15 மாடுகளுக்கு 2 ஏக்கர் பசுந்தீவன உற்பத்தி தேவைப்படும்னு சொன்னீங்க, அந்த பசுந்தீவன உற்பத்தி பத்தி சொல்லுங்களேன்.
அதாவது வந்துங்க இந்த பசுந்தீவன உற்பத்திங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற நடைமுறையில என்னங்கறத நம்ம முதல்ல பாத்துட்டு என்ன நம்ம செய்யணுங்கிறத பாக்கலாம். அதாவது ஒரு கிராமத்துல நீங்க வந்து மாடுகள் வச்சிருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மழை வந்ததுன்னா காடு ஓட்டி மஞ்சள் சோளம் போடுவாங்க, கருது அறுத்து அந்த சோளத்தட்டை வந்து போர் போட்டு வச்சுக்குவாங்க. அதுதான் மாட்டுக்கு முக்கியமான முதன்மை தீவனமே இப்போ. அடுத்தது பசுந்தீவனம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறைந்த அளவில் பசுந்தீவனம் போடுவாங்க. இந்த சோளம் மக்காச்சோளம் இது எல்லாமே வந்து ஓராண்டு தீவன பயிர். ஒரு தடவை காடு ஓட்டி விதைச்சோம்னா அதை அறுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் திருப்பி வளராது. ஆனால் ஒரு கறை மாட்டு பண்ணைக்கு 365 நாளும் தொடர்ந்து பசுந்தீவனம் கிடைச்சிட்டு இருக்கணும். ஒரு மாடு ஒரு நாளைக்கு அதிக உற்பத்தி கொடுக்கக்கூடிய மாடு குறைந்தது 40 கிலோ பசுந்தீவனம் அதற்கு கண்டிப்பாக கிடைக்கணும். இந்த 40 கிலோ பசுந்தீவனத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே கண்டிப்பாக வந்து கலப்பு தீவனம்னு போடுற செலவை குறைக்க முடியும். அப்போ தான் பால் உற்பத்தி செலவு குறையும். அதுக்கு தான் அந்த 2 ஏக்கர் இல்லை 1 ஏக்கரில் அந்த 7 மாடுகள் கணக்கு சொன்னேன், 2 ஏக்கருக்கு 15 மாடு கணக்கு சொன்னேன். இதில் இந்த ஓராண்டு தீவன பயிர் இல்லாமல் பல்லாண்டு தீவன பயிர்களை பயிரிடணும். இதில் முக்கியமானது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியிருக்கிற 4-5. இது வந்து கோங்கிறது கோயம்புத்தூர், கம்பு, நேப்பியர், ஒட்டுப்புல். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோளம்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி ஓராண்டு தீவன பயிர் இல்லாமல் அறுப்பு சோளம்னு சொல்லி பல்லாண்டு வளரக்கூடிய கோஎஃப்எஸ் 29-31 2 ரகங்களை வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் விதை விதைச்சிட்டிங்கனால் முதல் அறுப்பு 90 நாள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு 35-40 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் 365 நாளும் தொடர்ந்து ஒரு 3 வருட காலம் மறுத்துக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு பல்லாண்டு வகையான தீவன பயிர். அப்போ அந்த 1 ஏக்கரில் பசுந்தீவன உற்பத்தி பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணும் பொழுது 1/2 ஏக்கரா கோணாலோ கோவஞ்சோ, இன்னொரு 1/4 ஏக்கரா வந்து கோஎஃப்எஸ் 29-31, இன்னொரு 1/4 ஏக்கரா வந்து பயிர் வகை பசுந்தீவனம்னு சொல்லுவோம். அதில் முக்கியமானது வந்து வேலி மசால் அப்படின்னு சொல்லி ஒன்று. இது வந்து செடி மாதிரி வளர்றது. இதில் வந்து 16% புரதச்சத்து இருக்குது. நீங்கள் வந்து 1 கிலோ கோணாலு பில்லு போடுறதுக்கு இது வந்து 1/2 கிலோ நீங்கள் கோஎஃப்எஸ் 29 அல்லது 1/2 கிலோ நீங்கள் இந்த வேலி மசால் போட்டால் போதுமானது. அவ்வளோ புரதச்சத்து மிக்க பயிர் வகை பசுந்தீவனம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து எல்லா தட்பவெட்ப சூழ்நிலையும் வளரக்கூடியது. இது 1/2 ஏக்கர். இதுபோக வரப்புகளில், பொலிகளில், வாய்க்கால்களில், வேலிகளில் எல்லாமே வந்து இந்த மரவகை பசுந்தீவனங்கள், மல்பெரி, அகத்தி, கிளிரசீடியா, சவுண்டல், இதையெல்லாம் வந்து நம்ம பயிரிடணும். இப்படி ஒரு மாடல், ஒரு மாதிரி பசுந்தீவன பண்ணை நீங்கள் 1 ஏக்கரில் ஏற்படுத்தினீங்கன்னா அதில் வந்து 7 மாடுகள் வளர்க்கலாம். முதல்ல வந்து விவசாயிகள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற பூமியில் 1 ஏக்கர் 2 ஏக்கர் விவசாய பூமியை பசுந்தீவன உற்பத்திக்கு ஒதுக்கிறதுக்கு முதல்ல மனசு வரணும், முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து இதுல நாங்க சொன்ன மாதிரி இந்த பசுந்தீவனங்களை போடணும். ஏன்னா ஒரே ஒரு வகையான பசுந்தீவனங்களை கொடுக்காம, ஓராண்டு பசுந்தீவனங்களை கொடுக்காம இந்த பல்லாண்டு வகையான பசுந்தீவனங்களை கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பசுந்தீவனங்களுக்கு நீர் சேகரிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும். குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனம் சொல்ற ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லு அறுக்கும் போது வந்து கூட அந்த டியூப் அறுத்துறாங்க. அது விவசாயியே அறுத்தா பரவாயில்ல, வேலையாட்களை வச்சு பண்ணும்பொழுது அது சிரமமா இருக்கு, அதை அறுத்துறாங்க. ஸ்ப்ரிங்க்ளர் அப்படிங்கிற நீர் தெளிப்பான் வந்து ஒரு 7 அடி உயரத்துல நீர் தெளிப்பான் அமைச்சிட்டாலோ, இல்ல ரெயின்கன் சொல்ற அந்த மழைநீர் தூவி, இந்த ரெண்டும் வந்து பசுந்தீவன உற்பத்திக்கு மிகச்சிறந்த நீர் சேகரிப்பு தொழில்நுட்பங்கள். அரசாங்கத்துல கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாகவும், இந்த கால்நடை இந்த வேளாண்மை இயந்திரம் துறை மூலமாகவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மானியங்கள்லாம் கூட இருக்கு. அதனால நீர் சேகரிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த பசுந்தீவன உற்பத்தி செய்யணும். இந்த மாதிரி பசுந்தீவன பண்ணையை ஏற்படுத்திட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 365 நாளும் நான் சொன்ன ஒரு அதிக பால் கொடுக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கு 40 கிலோ தினமும் பசுந்தீவனங்கிறது கிடைச்சிட்டே இருக்கும். அதனால பசுந்தீவன உற்பத்தி எவ்வளவு செய்ய முடியும், எவ்வளவு பரப்பளவுல செய்ய முடியும், எவ்வளவு கிடைக்குங்கிறத பொறுத்து தான் அந்த மாட்டு பண்ணையுடைய மாடுகளுடைய எண்ணிக்கையை தீர்மானிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு 1/2 சென்ட் 1 சென்ட்ல பசுந்தீவனத்தை போட்டுக்கிட்டு 10 மாடு வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணக்கூடாது. அடுத்தது இப்ப நீங்க கிராமங்கள்ல விவசாயிகள் பாத்தீங்கன்னா, குறிப்பா கோவை மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு மாவட்டத்தில இருந்து நிறைய மக்காச்சோள பயிர்கள் வரும். ஒரு மக்காச்சோள பயிர் 2 மக்காச்சோள கருதுகள் இருக்கிற சூழ்நிலையில அந்த பயிர் 2000 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்கும் விற்கப்படுது. காலையில அது லாரிகள்லயோ டெம்போலையோ கொண்டு வந்து இங்க வந்து விவசாய பூமி இல்லாத மாடுகள் வளர்க்கப்படுற விவசாயிகளுக்கு வந்து விற்பனை செய்யப்படுது. ஆனா இது லாபகரமா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய கிராமத்துல உங்க விவசாய பூமியில ஒரு கிலோ பசுந்தீவன உற்பத்தி செய்யும் பொழுது மிகவும் விலை மலிவாக இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 ரூபாய் 2.5 ரூபாய்க்குள்ளார நீங்க பசுந்தீவனத்தை உற்பத்தி செஞ்சிட முடியும். அதே மாதிரி அந்த 40 கிலோங்கிற அளவு வந்து நீங்க கண்டிப்பா உங்க இடத்துல பண்ணாதான் முடியும். இதெல்லாம் வந்து நீங்க வாங்கி போடும் பொழுது அவங்கள நம்பி இருக்க வேண்டி இருக்குது, குறிப்பிட்ட சில காலங்களில் வராது, அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது லாபகரமா இருக்கும். ஆனா நகர்ப்புறத்துல பாலை நேரடியா விற்கிறவங்க அதை வாங்கி போடத்தான் செய்யறாங்க. அவங்களுக்கு பால் நேரடி விற்பனை செய்யறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அதுல லாபம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஒரு வணிக ரீதியான பண்ணைக்கு கண்டிப்பா பசுந்தீவன உற்பத்தி தான் அடிப்படை.
அதாவது ஒரு 7 மாடு இருந்தா குறைஞ்சது ஒரு ஏக்கர்னாலும் வந்து ஒதுக்குறதுக்கு மனசு வேணும்னு சொல்லிட்டீங்க. அப்பதான் வணிக ரீதியிலான வந்து மாடு வளர்ப்பு லாபகரமா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. இந்த கறவை மாடுகளை தேர்வு செய்யறது எப்படிங்க சார்?
அதாவது கறவை மாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க கோவை மாவட்டத்துக்கு நீங்க எங்க போய் ஒரு கறவை மாட்டு பண்ணைக்கு போனாலும் 10 மாடுகள் இருந்ததுன்னா அதுல 6-7 மாடுகள் வந்து இந்த கருப்பு வெள்ளை காரி வெள்ளைன்னு சொல்லுவோம், ஃப்ரீஷியன் கலப்பின மாடுகளை பார்க்க முடியும். 1-2 இந்த செவள மாடுன்னு சொல்ற ஜெர்சி கலப்பின மாடுகளை பார்க்க முடியும். பொதுவாக கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி இருக்கிற மலை பிரதேசங்களுக்கு தான் இந்த ஃப்ரீஷன் கலப்பினம் உகந்த மாடு. ஆனா எங்கெங்கெல்லாம் பராமரிப்பு முறை நல்லா இருக்குதோ, பசுந்தீவன உற்பத்தி அதிகமா செய்யப்படுதோ, அந்த இடங்களுக்கு இந்த ஃப்ரீஷன் மாடுகளை கண்டிப்பா நம்ம பயன்படுத்தலாம். அதனால கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பசுந்தீவன உற்பத்தி நல்லா செய்ய முடியுமோ தாராளமாக நம்ம இந்த ஃப்ரீஷன் கலப்பின மாடுகளை தேர்வு செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் ஈற்று அல்லது 2வது ஈற்றுல கறவை மாடுகளை சினையா இருக்கும் பொழுதோ இல்ல கன்று ஈன்ற விட்டோ நம்ம வாங்கணும். வாங்கும் பொழுது நோய் இல்லாமல் தடுப்பூசிகள்லாம் முறையா போட்டிருக்கிற மாடுகளை வாங்கணும். கறவையில் இருந்ததுன்னா மாடு 2 வேளை இல்ல 3 வேளை பாலை கறந்து பார்த்து வாங்கணும். அந்த 3 வேளை பால் கறந்து பார்த்து வாங்கறதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு இந்த மாடுகளை தேர்வு செய்யறதுல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் தோல் நல்லா மினுமினுப்பா இருக்கணும், எண்ணெய் பூசின மாதிரி, மூக்கு வந்து வேத்திருக்கணும், சுறுசுறுப்பா அசப்போட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஆரோக்கியத்தோட அறிகுறிகளை பார்த்து வாங்கலாம். சினை மாடுகள்னா நீங்க வந்து கால்நடை மருத்துவரை வச்சு சினை பரிசோதனை கூட செஞ்சு வாங்கலாம். குறிப்பா மடி ஒரு முக்கியமான பாகம், அதுலதான் பால் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா. அதனால அந்த மடி வந்து தொட்டு பார்த்து பஞ்சு மாதிரி இருக்கா, அந்த மடியுடைய ரத்த நாளங்கள் எல்லாம் புடைச்சிருக்கா, அந்த மாதிரி ரத்த நாளங்கள் எல்லாம் புடைத்து பெருத்திருக்கிற மடியுடைய மாடுகள்ல பால் உற்பத்தி அதிகமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம நடைமுறையில நம்ம பார்த்து ரொம்ப கவனமா மாடுகளை வாங்கணும். பொதுவா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும்னா உடனே ஒரே நாள்ல போய் ஒரு 10-20 மாடுகளை வேகமா வாங்கிட்டு வந்து பண்ணை ஆரம்பிக்கணும், அடுத்த நாளே 120 லிட்டர் 150 லிட்டர் பால் உற்பத்தி பண்ணணுங்கிறது விவசாயியோட நோக்கமா இருக்கு, அது தப்பு. அதாவது மாடுகளை வாங்கும் போது ரொம்ப கவனிச்சு பார்த்து ஒவ்வொரு மாடை பார்த்து பார்த்து தான் வாங்கணும். இந்த மாடுகள் வாங்கும் பொழுது நோய் இல்லாமல் வாங்குறதும், குறிப்பா வந்து இந்த சினை படுத்துறதுக்கு இந்த கர்ப்பப்பை குறைபாடுகள் இல்லாம வாங்குறது, தடுப்பூசிகள்லாம் போட்டிருக்காங்களாங்கிறது எல்லாம் பார்த்து வாங்குறது, செரிமான கோளாறுகள் குறைபாடுகள் இல்லாமல் வாங்குறது, இது எல்லாமே கவனமாக பார்த்து வாங்கணும். விவசாயிகளுக்கு அதை பற்றி தெரியும், தெரிஞ்சிருந்தாலும் குறிப்பாக சந்தையில் மாடு வாங்கக்கூடாது. ஏன்னா சந்தைங்கிறது வந்து நிறைய மாடுகளை கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய இடம். நல்ல மாடுகளும் வரும், நோய் இருக்கிற மாடுகளை குணப்படுத்தியும் வரும், முழுசாக நோய்வாய்ப்பட்ட மாடும் வரும். அதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாடுகளை கட்டி வைக்கும் பொழுது இந்த நோயுள்ள மாட்டுடைய நோய் கிருமிகள் நோய் இல்லாத நல்ல மாடுகளுக்கு போகும். நம்ம நல்ல மாடுகளே வாங்கிட்டு வந்திருப்போம், ஒரு 5 நாள் 10 நாளில் அந்த மாடுகள் ஏற்கனவே அந்த நோய் கிருமி உள்ளே போனதுனால அந்த நோயுடைய அறிகுறிகள் நம்மளுக்கு தெரியலாம். இதெல்லாமே நம்ம ரொம்ப கவனித்து பார்த்து வாங்கணும். அதனால் ஊருக்குள்ளார தெரிஞ்ச இடத்துல இந்த மாடுகள் மேய்க்கிறவங்க கிட்ட பண்ணைகளில் அந்த மாதிரி மாடுகள் வாங்குறது சிறந்தது.
சரிங்க சார், இப்போ கறவை மாடு வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற வழிமுறைகள்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. முக்கியமாக சந்தையில் வாங்குறது நல்லது இல்லை, ஏன்னா நோயிட்டு இருக்கும் மாட்டினோட தொற்று கூட இதுக்கு தொற்றிக்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி, அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கொட்டகையை அமைக்கிறது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
சாதாரணமாக வந்துங்க ஒரு பண்ணையில் மாடுகள் வந்து ஒரு 7-10 மாடுகள் ஆனதுக்கப்புறமா தான் கொட்டகையை பற்றிய ஒரு விவசாயி யோசனை பண்ணுவார். ஏன்னா கொட்டகை அமைக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான நிறைய செலவு தரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பண்ணையில் மாடுகள் வாங்கி கொட்டகை போடுறதுங்கிறது இந்த இரண்டுமே ஒரு பெரிய பணச்சுமை உள்ள வேலைகள். இதில் இந்த கொட்டகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொட்டகையுடைய நீட்டம் வந்து கிழக்கு மேற்கா இருக்கணும். ஒவ்வொரு மாட்டுக்கும் 60 சதுரடி இடவசதி வேணும். அதே மாதிரி வாழும் பார்த்து கட்டுற அமைப்பு, ஒரு 10-12 மாடுகள் இருந்தால் ஒற்றை வரிசையில் நீங்கள் கட்டலாம். அப்படி இல்லைன்னா வாழும் பார்த்த அமைப்பில் வந்து நீங்கள் 12 மாட்டுக்கு மேலே இருந்தால் இரட்டை வரிசை போட்டு வாழும் பார்த்து கட்டுற அமைப்பு. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தரை கண்டிப்பாக போதிய அளவு சாய்வு வாட்டம் கொடுத்து அந்த தரை வந்து ரஃப் காங்கிரீட் தரையாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தீவன தொட்டி, தண்ணீர் இது அந்த தொட்டி, இதெல்லாமே அதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தணும். இந்த இரண்டு வரிசையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாழும் பார்த்த அமைப்பில் நீங்கள் பால் கரை விந்தரை பயன்படுத்துறது, அந்த பைப்பு போகிறது, அந்த பைப் பொருத்துறது, அதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு மாடை கண்காணிக்கிறது, ஒரு பண்ணையில் மாடுகளை கண்காணிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த வாழும் பார்த்த அமைப்பு தான் சிறந்த முறை. ஏன்னா நீங்கள் வாழும் பார்த்த அமைப்பில் வந்து போகும் பொழுது உங்களுக்கு வந்து பால் கறவை பாதை பொது, சாணம் அப்புறப்படுத்துறது அது எல்லாமே போதும். அதனால் ரொம்ப எளிதாக வந்து நீங்கள் வந்து இந்த பால் கறவை பாதையை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாடுகளுக்கு வந்து இந்த கொட்டகையில் வந்து இந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள், இந்த வெப்பத்தை குறைக்கிற வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா மேலே கொட்டகையோட கூரைக்கு மேலே வந்து இந்த நீர் தெளிப்பான பண்ணலாம். அப்புறம் மாட்டுக்கு மேலேயே நீர் தூளைகள் மூலமாக இந்த மாதிரி ஃபாகஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்துறது, இதெல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாட்டு கொட்டகையில் மாடுகளை கழுவுறதுக்கான அந்த தண்ணீர் வசதி அதெல்லாம் ஏற்படுத்தணும். அந்த மாட்டுடைய கழிவுகள் குறிப்பாக சாணத்தை அப்புறப்படுத்துறதுக்கான அந்த எருக்குழி அதையே வந்து நல்ல தூரமாக ஏற்படுத்தணும். இதெல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ஒரு மாட்டு பண்ணையில் ஒரு விவசாயி மிக எளிதாக குறைந்த வேலையாட்களை வச்சுக்கிட்டு அந்த பண்ணையில் இருக்கிற மாடுகளை நிர்வாகம் பண்ணுறதுக்கு, அதற்கு தீவனம் அளித்தல், மற்ற வேலைகளை செய்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி பண்ணணும். அதனால் கொட்டகை அமைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பண்ணையை ஆரம்பிக்கும் பொழுதே, நம்ம எவ்வளவு எண்ணிக்கையில் நம்ம மாடுகளை வச்சு பண்ணையை ஆரம்பிக்கிறோன்னு அவர் முடிவு பண்ணும் பொழுதே கொட்டகையை வந்து அவர் ஏற்படுத்துறது தான் மிகச்சிறந்த முறை. அப்படி கொட்டகை இல்லாமல் மாடுகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டு கொட்டகையெல்லாம் சுகாதாரமாக இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பண்ணையில் நிறைய பிரச்சனைகள் வரதை பார்க்குறோம்.
இந்த மாடுகளை தாக்கக்கூடிய நோய்கள், தடுப்பு முறைகள், தடுப்பூசிகள் அதெல்லாம் பற்றி விரிவாக சொல்லுங்களேன்.
நம்ம கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாடுகளுக்கு நம்ம போட வேண்டிய முக்கியமான தடுப்பூசிங்கிறது வருடத்திற்கு 3 முறை கோமாரி நோய் தடுப்பூசி. இது வந்து வருடத்திற்கு 2 முறை அரசாங்கமே இலவசமாக வந்து கால்நடை மருந்துகள் மூலமாக, கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக போடுறாங்க. இதில் 2 விஷயம், ஒன்று விவசாயிகள் வந்து இந்த தடுப்பூசிகள் போட வரும்பொழுது இதில் பால், தடுப்பூசி போடக்கூடிய மாடுகளில் பால் குறையுதும், இந்த சினை மாடுகளில் கருச்சிதைவு ஏற்படும், கருத்தங்காது அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பயம் வந்து விவசாயிகிட்டு இருக்கு. விவசாயிகள் வந்து கண்டிப்பாக தடுப்பூசி யாருக்கு போட்டாலும் சில மாறுதல்கள் உடம்புல, ஈவன் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் தடுப்பூசி போடும் பொழுது 1-2 நாள் காய்ச்சல் கூட இருக்கலாம். அதனால் இந்த தடுப்பூசி போடுவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கோமாரின் தடுப்பூசியை வருடத்திற்கு 2 முறை கண்டிப்பாக போடணும். இது வந்து அதிக பொருளாதார இழப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நோய், நச்சுயிரினால் வர்றது. இங்கே ஒரு மாட்டுக்கு கோமாரி நோய் இருந்ததுன்னா 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு மாடுக்கு காற்று மூலமாக இந்த மாட்டிலிருந்து அந்த மாட்டுக்கு பரவக்கூடிய மிக மிக ஒரு கொடிய நோய். இந்த நோயை வந்து வந்துருச்சுன்னா இந்த நோயை வந்து தடுக்கிறதுக்கோ இந்த நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் கிடையாது. தடுப்பூசி தான், எப்படி மனிதர்களுக்கு வந்து அம்மை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு அம்மை ஊசி போட்டுக்கிறோமோ, போலியோ வராமல் தடுத்துக்கிறதுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்கிறோமோ, அந்த மாதிரி இதுக்கு தடுப்பூசி தான் மிகச்சிறந்த முறை. இந்த தடுப்பூசியை வந்து சரியான நேரத்துங்களில் நம்ம போட்டுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நோய்களில் பெருசாக வந்து மற்ற நோய்கள்னு நம்ம அதிகமாக அதுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை. இருந்தாலும் ஒரு 15 லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய மாடுகளில் சாதாரணமாக இந்த மடிநோய்ங்கிறத பார்க்குறோம். இப்போ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பண்ணை அசுத்தமாக இருக்கிறது, சுகாதாரம் இல்லை, மடி சுகாதாரம், பால் கறக்கிறவங்க கை சுத்தமாக கழுவுறது இல்லை, அடுத்தது இயற்கையாகவே அதிக பால் உற்பத்தி கொடுக்கக்கூடிய மாடுகள் அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அடுத்தது பார்த்தீங்கன்னா மடியில் வந்து பாலை கொஞ்சம் விட்டுட்டு கறக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மடிநோய் வராமல் தடுத்துக்கணும்னா பால் கறந்ததுக்கப்புறம் அந்த மாடு ஒரு 1.5 மணி நேரம் படுக்காமல் இருந்தாலே மடிநோய் வந்து ஒரு 60-70% மடிநோய் வராது. ஏன்னா பால் கறந்த உடனே மாடு சோர்வாக இருக்கும், சோர்வடைஞ்சோடனே மாடு கீழே படுக்கும், இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, பால் கறந்த உடனே அந்த பால் மடியில் உள்ள காம்புடைய துவாரம் ஒரு அரை மணி நேரம் திறந்திருக்கும். இந்த அரை மணி நேரம் திறந்திருக்கும் போது மாடு கீழே சோர்வுல படுக்கும் பொழுது அந்த தரையில் இருக்கிற சாணம், சிறுநீர், அந்த அழுக்கு, மாடு கழுவுன தண்ணி, அதெல்லாம் அங்கதான் இருக்கும். மடி கழுவுன தண்ணி எல்லாம் அதெல்லாம் வந்து காம்பு துவாரத்தின் வழியாக மடிக்கு போகும். அதனால பால் கறந்த மாடு அரை மணி நேரம் படுக்காம வச்சிருந்தாலே மடிநோய் வந்து ரொம்ப எளிதாக கட்டுப்படுத்த முடியும். வர்றதுக்கு மருந்து போடுறது மற்ற விஷயங்கள்லாம் அடுத்தது, இது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த கொட்டைக்கு போதிய வாட்டம் கொடுத்து ரஃப் காங்கிரீட் தரையை ஏற்படுத்துறது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலை முழுமையாக கறக்கிறது, பால் கறக்கிறவங்க கையை சுத்தமாக கழுவுறது, இல்லை பால் கறவை இயந்திரத்தை பயன்படுத்துறது. அந்த மடிநோய் வராமல் தடுக்கிறதுக்கு பால் கறக்கிறதுக்கு முன்னாடியும் பால் கறந்ததுக்கு அப்புறமாவும் கிருமிநாசினிகளை மடிக்கி இல்லை காம்பில் வந்து நம்ம தடவுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மடிநோய் வராத மாடுகளை தேர்வு செய்தல். ஒரு பண்ணையில் மடிநோய் இருக்கிற மாடுகள் இருக்குதுன்னா அந்த மடிநோய் இருக்கிற மாடுகள் ஈன்ற கன்றுகளை கூட நம்ம தவிர்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து மடிநோய் வராமல் தடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த மாடுகளை ஆரோக்கியமாக பராமரிக்கணும். சத்து குறைபாடுகளும் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கோமாரி நோயும் மடிநோய் இரண்டை மட்டும் ஒரு பண்ணையில் நம்ம வராமல் தடுத்துக்கிட்டாலே அந்த பண்ணை வந்து ஒரு வணிக ரீதியிலான பண்ணைன்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முறையாக அந்த குடற்புழு நீக்கம் செய்கிறது, இந்த புற ஒட்டுணிகள் கட்டுப்பாடு, அக ஒட்டுணி, புற ஒட்டுணி, அதுக்கெல்லாம் வந்து வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் விவசாயிகள் கரெக்டாக பண்ணிட்டா போதும். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நோய்களை பொறுத்த வரைக்கும் கோவை மாவட்டத்தில் இந்த ரெண்டு பிரச்சனை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதற்கு ரொம்ப எளிய தீர்வுகள் இருக்குது. தடுப்பூசி போடுறதும் மடிநோய் கட்டுப்படுத்துறதும் ரொம்ப எளிய முறைகள், தாராளமாக அதை செஞ்சிட முடியும்.
சின்ன சின்ன விஷயம்தான், கொட்டகை வாட்டம் பார்க்கறது, சுத்தமாக இருக்கிறது, பால் கறந்தப்புறம் மாடு வந்து படுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பார்த்தாலே பெரிய இழப்புகள்ல இருந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து சினைப்படுத்துதல், அந்த வழிமுறைகள் சொல்லுங்களேன்.
இப்போ ஒரு மாட்டுப்பண்ணை இருக்குதுன்னாங்க, அந்த மாட்டுப்பண்ணைக்கு நம்ம போகிறோம், அந்த பண்ணையை பார்க்குறோம், அந்த பண்ணையில் எத்தனை மாடுகள் இருக்குது, எவ்வளோ பால் கறக்குதுன்னு கேட்கக்கூடாது. அந்த பண்ணையில் எத்தனை மாடுகள் சினையாகாமல் இருக்குதுன்னு கேட்கணும். ஏன்னா ஒரு மாட்டு பண்ணையில் சினை இல்லாத மாடுகள் இருந்தால் அந்த பண்ணை நஷ்டத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நான் முதல்லையே உங்களுடைய முதல் கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி அந்த மாடுகள் கன்றுகின்ற மூன்றாவது மாதத்தில் சினையாக வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கண்ணு போட்ட மாடு மூணு மாதத்தில் சினையாகணும்னா அது சாதாரணமாக அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. நான் சொல்கிறது ரொம்ப சுலபமாக சொல்லிட்டேன். ஆனால் போதிய ஊட்டச்சத்து, குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கிற மாடுகள் சினையாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 75% காரணம் என்னென்னா தாது உப்பு பற்றாக்குறை. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் பயிற்சி மையத்தின் மூலமாக அந்த மாடு வைத்திருக்கிற இந்த கிராமங்களில் இருக்கிற மண் மாதிரிகள், இந்த பசுந்தீவன உலர்த்தீவன மாதிரிகள், மாட்டுடைய ரத்த மாதிரிகள்லாம் சேகரித்து என்னென்ன தாதுப்பு சத்துக்கள் பற்றாக்குறை இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கால்சியம், ஃபாஸ்பரஸ், கோபால்ட், ஜிங்க், மேங்கனீஸ், காப்பர், மெக்னீஷியம், இந்த மாதிரி உப்புச்சத்துக்கள் குறைபாடு மண்ணிலேயே இருக்குது. அப்போ அது வந்து மாடுகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. குறிப்பாக நீங்கள் இந்த உப்புச்சத்துக்களை என்ன பண்ணுதுன்னா கன்று வளர்ச்சி, கருப்பை வளர்ச்சி, சினை அறிகுறிகளை வெளியில் காண்பிக்கிறது, சினை முட்டை வெடிச்சு வெளியிற வர்றது, அந்த கரு உருவாகிறது, உருவான கரு தங்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக இந்த தாதுப்புக்கள் அவசியமாக இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு மாடு வச்சிருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பசுந்தீவனம் உலர்த்தீவனமெல்லாம் கொடுத்துட்டு வரும் பொழுது இந்த தாதுப்பு கலவிங்கிறது வந்து கலப்பு தீவனம்னு எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே அவங்க சேர்த்துருப்பாங்க. ஆனால் கலப்பு தீவனம் இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் தவிடு புண்ணாக்க அந்த மாதிரி தீவன மூலப்பொருட்களை தனித்தனியாக பிரித்து கொடுக்கும் பொழுது ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 40 கிராம் தாதுப்பு கலவை காலையிலையோ மதியமோ இல்லை மாலையிலையோ ஒரே ஒரு வேளை மட்டும் தவிடு புண்ணாக்கு தண்ணியில் அதை நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த மாடுகளுக்கு வேணுங்கிற உப்புச்சத்துக்கள் போயிடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அந்த இனப்பெருக்கத்தில் குறிப்பாக மாடுகள் சினையாகாத கட்டுப்படுத்துறதுக்கு இதுதான் ஒரு மிகச்சிறந்த வழிமுறை. இப்போ எங்கள் பயிற்சி மையத்தை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஒரு மாதத்திற்கு 1000 கிலோ தாதுப்பு கலவையை நாங்கள் வந்து விற்பனை செய்கிறோம். விவசாயிகள் வந்து வாங்கிட்டு போகிறோம். குறிப்பாக ஒரு மாடு 2 மாடு வச்சுட்டு வாங்கிட்டு போகிற விவசாயிகள் மிக அதிகம். இதில் ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 40 கிராம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 25,000 மாடுகளுக்கு இங்கிருந்து தாதுப்பு கலவை எங்கள் பயிற்சி மையத்தின் மூலமாக போயிட்டுருக்கு. இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த தாதுப்பு கலவையை மட்டும் பயன்படுத்தினாலே அந்த கருப்பை வளர்ச்சி எல்லாமே ரொம்ப எளிதாக இது பண்ணிடலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அடுத்தது வந்து இந்த பசுந்தீவன உற்பத்தி. வெறும் சோளத்தட்டு மட்டும் போர் போட்டு வச்சு ஒரு மாட்டுப்பணை நடத்தணும்னு விவசாயி ஆசைப்படக்கூடாது. கண்டிப்பாக பசுந்தீவனங்கள் ரொம்ப முக்கியம். தீவன பயிர் கால்நடைகள் உயிர்னு சொல்லுவோம். குறிப்பாக இந்த பசுந்தீவனங்கள் இருக்கிற அந்த உயிர் சத்துக்கள், வைட்டமின், தாதுப்பு சத்துக்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பை குறைபாடுகளை எல்லாம் வந்து சரி செய்யுது. அதனால கண்டிப்பாக இந்த இனப்பெருக்க பராமரிப்பில் முக்கியமாக வந்து பசுந்தீவன உற்பத்தியும் ஊட்டச்சத்துக்கள், மாடுகளுக்கு தேவையான சத்துக்கள், குறிப்பாக அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாதுப்பு சத்துக்கள், இதை மட்டும் விவசாயிகள் கவனிச்சிட்டாலே போதும். மற்றபடி வந்து இந்த செயற்கை முறை கருவூட்டல், அதில் வந்து சரியான நேரத்தில் வந்து அந்த மாடுகளை சினைப்படுத்துதல். பொதுவாக பார்த்தீங்கன்னா மாடுகள் அதிகாலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் சினைக்கு வரும். அந்த மாதிரி சினைக்கு வரும் பொழுது சினை அறிகுறிகள் தெரிந்து 12வது மணி நேரத்தில் கால்நடை மருத்துவருடைய ஆலோசனையில் அவரை வர வச்சு இந்த சினை ஊசி போடுதல். இந்த சினை படுத்தினதுக்கப்புறம் அந்த சினைப்படுத்தின செயற்கை முறைகள் செய்த தேதியை குறித்து வைத்தல், அதுலேருந்து 18-21 நாள், ஏன்னா ஒவ்வொரு மாடும் சராசரியாக 18-21 நாட்களுக்கு ஒருக்கா வந்து அந்த மாடுகள் வந்து உங்களுக்கு சினைக்கு வரும். அப்போ ஒரு மாட்டுக்கு செயற்கை முறை கருவூட்டல் பண்ணி அந்த தேதியை நம்ம இந்த விவசாயிகள் குறித்து வைத்து திருப்பியும் ஒரு 18-20 நாளில் மாடு திருப்பியும் சினைக்கு வருதா வரலையான்னு கண்காணிக்கணும். இதை பொதுவாக விவசாயிகள் செய்யறதில்ல. ஒரு மாடு செயற்கை முறை கருவூட்டல் பண்ணதுக்கப்புறமா ஒரு 6-8 மாதம் கழிச்சு அவங்களுக்கு எப்போ நேரம் இருக்குதோ அப்போ போய் மாட்டை சினப்படுத்துறது, அவங்களாகவே மாடு சினையாக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு அவங்க அந்த மாட்டை பராமரிக்கிறதுலாம் தவறான கருத்து. அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து செயற்கை முறை கருவூட்டல் பண்ணி அந்த தேதியை குறித்து அதுக்கப்புறம் 18-20 நாள் அந்த மாடு சினைக்கு வரலனா அது சினையாக இருக்கலாம், அதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ஒரு 18-21 நாள், அடுத்த ஒரு 18-21 நாள், அப்படி 3 தடவை அதை நம்ம பார்த்துட்டு கால்நடை மருத்துவரை வச்சு சினை ஆயிருக்குதா இல்லையாங்கிறத அந்த சினை பரிசோதனையும் செய்யணும். இதெல்லாம் விவசாயிகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாலே கண்டிப்பாக மாடுகள் சரியாயிரும். விவசாயிகிட்ட விளையாட்டா சொல்லும் பொழுது ஒரு மாடு 2 மாடு இருக்கும்பொழுது இதெல்லாம் பண்ணலைங்க, ஒரு 10 மாடு ஆகட்டும் அப்புறம் இதையெல்லாம் நாங்கள் நடைமுறை கொண்டு வரோம்னு சொல்லுவாங்க. 1 மாடுகள் 2 மாடுகள் வைத்திருக்கும் விவசாயிகள், இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அந்த 1 மாடுகள் 2 மாடுகளை செயல்படுத்தினாதான் அந்த மாடு வந்து கடைசியில ஒரு பெரிய பண்ணையா 10-15 மாடுகள் கொண்ட பண்ணையா ஆகும். இதுதான் விவசாயிகள் செய்ய வேண்டியது. இன்னொன்று வந்து இந்த 1 மாடு 2 மாடு வச்சிருக்கும் போதே இந்த தொழில்நுட்பங்களையும் இந்த செயல்களையும் நடைமுறை கொண்டு வரது ரொம்ப சுலபம், 10 மாடுகளில் வந்து சிரமம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பால் உற்பத்தி கண்காணிக்கிறது, காலையில் எவ்வளவு மாலையில் எவ்வளவு, எந்த விவசாயிகிட்டையும் அந்த ஒவ்வொரு மாடும் அதனுடைய உற்பத்தி திறன் எவ்வளவு, காலையில் எவ்வளவு மாலையில் எவ்வளவு, போன ஈத்துல எவ்வளவு பால் கறந்தது மொத்தமாக அப்படிங்கிற கணக்கு வழக்கே எதுவும் கிடையாது. பொதுவாக எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் நீங்கள் வந்து அந்த தொழிலுக்கு வரவு செலவு கணக்கு வைப்பீர்கள், எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் மாடு வச்சிருக்கிற விவசாயிகள் அதற்கு கணக்கு வழக்கு பார்ப்பதில்லை. ஆனால் கடைசியில் மாடுகளை தான் நம்ம குறை சொல்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால்நடைகளை கையாளுதல் ஈஸி, மனிதர்களை கையாளுதல் தான் கஷ்டம். அதனால மேன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். அதனால நம்ம வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் கண்டிப்பாக நம்ம நடைமுறைப்படுத்தினாலே வந்து கணக்கு வழக்குகள் வைக்கும் பொழுதே கண்டிப்பாக அந்த பண்ணை லாபகரமாக இருக்கும்.
அருமையாக சொன்னீங்க சார். அது 1 மாடு தானே வச்சுருக்கேன், 2 தானே வச்சுருக்கேன், 10-15 வந்தப்புறம் நான் அந்த வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்கிறத விடவும் 1 மாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறதே மிக எளிது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி, வணிக ரீதியிலான கறவை மாடு வளர்ப்பு பற்றி விரிவாக சொன்னீங்க, விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற கோவை மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் வந்து சரவணம்பட்டியில் இருக்கு. நிறைய விவசாயிகளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம். இருந்தாலும் இந்த பயிற்சி மையத்தை பற்றி தெரியாத விவசாயிகள், எங்களுடைய பயிற்சி மையம் சரவணம்பட்டியில் காவல் நிலையத்திற்கு அருகில் இருக்குது, காலப்பட்டி பிரிவில். எங்கள் பயிற்சி மையத்துடைய தொலைபேசி எண் வந்து 0422-2669-965. எங்களுடைய பயிற்சி மையத்தில் வந்து இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது, நேரடியாக விவசாயிகளுக்கு ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்றன. அதனால் எங்களுடைய பயிற்சி மையத்தை விவசாயிகள் கண்டிப்பாக வந்து ஆலோசனைகள் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, வணிக ரீதியிலான கறவை மாடு வளர்ப்பு, அந்த மாடுகளில் ஏற்படும் நோய்கள், அதனை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விளக்கமளித்தவர் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் கா சிவகுமார் அவர்கள்.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி என்ன நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.